நல்லார்த்தொழும் வெண்ணை நல்லூச்சிவாலயத்துள் நல்லார்த்தொழும் வெண்ணை நல்லூச்சிவாலயத்துள் பொல்லாம் சூடும் போது பரிமேல் வரமலன் பாடிய மெய்ப்பத்தன் இருபதமும் சின்னியில் வைப்பாம் பரிமேல் வரமலன் பாடிய மெய்ப்பத்தன் இருபதமும் சென்னியில் திருச்சிற்றம்பலம் பாருருவாய பிறப்பற வேண்டும் பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே திருருவாய சிவபெருமானே திருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போலோம் ஆருருவாய ஆருருவாய என்னாரமுதேவும் அடியவர் தோகை நடுவே ஓருருவாய திருவருள் காட்டி ஓருருவாயனும் திருவருள் காட்டி ஓருருவாயனும் திருவருள் காட்டி என்னையும் உய்யக்கும் தருடே என்னையும் உய்யக்கும் தருடே நம பார்வதி
அருள் வடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறி என்கின்ற ஞான நூலிலே வாழ்த்து பகுதி என்கின்ற பொருள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் எண்ணுவார்கள். எல்லாரும் வாழவர் பொல்லாதவன் கூட வாழ வேணும் என்றுதான் பெரியோர்கள் எண்ணுவார். பொல்லாதவன் நமக்கு ஆகாதவன் கெட்டு போக வேண்டும் என்று எண்ணுபவரும் சிறியவர்கள். நமக்கு துன்பம் தந்தவன் கூட நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பெரியோர்கள். நமக்கு கெடுதல் பண்ணினவன் கூட நன்றாக வாழ வேணும். இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்பது திருக்குறள். அதனால கெடுதல் பண்ணினவனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் எண்ணுவார்கள். அதற்கு மேலாக வந்து நல்லவர்கள் வாழவும் நல்லவர்கள் வாழவும் நல்லவர்களிலே வந்து சிவப்பணி செய்பவர்கள் உயர்ந்தவர்கள். நல்லவர்கள் என்பது பொதுவாக அந்த நல்லவர்களிலே மிக நல்லவர்களாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால் சிவப்பணி செய்பவர்கள். சிவப்பணி என்பது சிவனுக்கும் சிவாலய சிவன் அடியார்களுக்கும் செய்வது சிவப்பணி. சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்கின்ற பணி சிவப்பணி திருப்பணி என்று பெயர். அப்படி சிவப்பணி திருப்பணி நன்றாக நடக்க அந்த நடத்துகிறவர்கள் நன்றாக வாழ வேணும். நடத்துகிறவர்கள் நன்றாக வாழ்ந்தா தானே பணி நன்றாக நடக்கும். இப்ப தினந்தோறும் பிரசங்கம் பண்றேன், எனக்கு காய்ச்சல் தலைவலி வராம இருக்கணும், இல்ல இருந்தா தானே பிரசங்கம் பண்ண முடியும். அதனாலே நல்லவர்கள் சிவப்பணி செய்வர்கள் வாழ்ந்தால் சிவப்பணி நன்றாக நடைபெறும். சிவப்பணி நன்றாக நடைபெற்றால் நாடு நன்றாக இருக்கும். இந்த நாடு நன்றாக சிவப்பணி நன்றாக இருக்க அரசன் நன்றாக இருக்கவன். நாடு நன்றாக இருக்க சிவப்பணி நன்றாக நடைபெற மக்கள் நலமாக வாழ மூல காரணமாக இருப்பவன் அரசன். அரசன் மனுநெறியை அறிந்து சிவ நூல்களை பயின்று சிவ தர்மத்தினுடைய பெருமையை உணர்ந்து சிவஞானிகள் பெருமையை உணர்ந்து சிவனுடைய பெருமையை உணர்ந்து நீதி நெறியிலே நின்று அரசு ஆள்கின்ற அரசன் அரசன். இவைகளெல்லாம் இல்லாமல் வாழ்கின்ற அரசன் குடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டில் கடுங்குலி வாழும் காடு நன்றி என்றார் போல புலியை விட கட்டவன். அதனாலே கல்லா அரசனின் காலன் மிக நல்லன்னாரு திருமூலன். அறநூல்களை அருள்நூல்களை கற்ற அரசன் தான் அரசன். அப்படி அருள்நூல்கள் அறநூல்களை கல்லாத அரசனை விட யமன் மிக நல்லவன் சொன்னார். யமன் மிக நல்லவன் சொன்னார். யமன் மிக நல்லவன். அப்படி அரசன் வந்து அந்த அறநூல்கள் அருள் நூல்களை ஓதி உணர்ந்த பெரியோர்களை தன்னுடைய சபையிலே வைத்து தானும் கற்று இவனுக்கு சந்தேகம் வந்த போதெல்லாம் அந்த பெரியோர்களை கேட்டு சந்தேக நிவர்த்தி செய்து இப்படி ஒரு கெடுதல் வந்தால் ஏன் வந்தது கெடுதல் நாட்டுக்கு ஒரு கெடுதல் நாட்டுக்கு வந்ததானால் இந்த கெடுதல் எப்படி வந்தது, என்ன காரணத்தினாலே கெடுதல் வந்தது என்று விசாரித்து அதற்கு பரிகாரம் பண்ணுவான் அரசன். நாட்டுக்கு அரசன் அரச நீதி இவைகள் நன்றாக இருந்தால் நாட்டுக்கு கெடுதல் வராது. ஏதாவது ஒரு வகையில மக்களுக்கு நாட்டுக்கு கெடுதல் வந்தால் இந்த கெடுதல் ஏன் வந்தது, இதற்கு என்ன காரணம் என்று எண்ணி பார்த்து அந்த கெடுதலுக்கான காரணங்களை நன்றாக நீதி நூல்களை அறநூல்களை அருள்நூலை அறிந்த பெரியோர்களிடத்திலே விசாரித்து அந்த கெடுதலை நிவர்த்தி பண்ணிக் கொள்வது. அப்படி அரசு அப்படிப்பட்ட அரசன் வாழ்கின்ற நாட்டிலே மாதமும் மழைவியும் மக்கள் நலமாக வாழ்வார்கள். தானமும் தவமும் தலைத்து ஓங்கி இருக்கும். அதனாலே அரசன் வாழ வேணும் என்று இந்த வாழ்த்திலே சொல்லுகிறார். அரசன் தான் எல்லாரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறான், பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அது திருவிளையாண்டர் பாண சொல்லுவாரு. இந்த பாண்டியன் என்னவென்னா தன்னுடைய புத்திரனாகிய சுகுண பாண்டியனுடைய தோளிலே பூமியை வைத்து விட்டு இவன் சிவலோகம் சென்றான்னு வரும். தன்னுடைய மகன் சுகுண பாண்டியனுடைய தோளிலே பூமி பாரத்தை சுமத்தி வைத்து விட்டு தன் சிவலோகத்துக்கு சென்றான் என்று திருவிளையாடல் புராணத்தில் ஒரு பாண்டியனுடைய ஆட்சி முடியும் காலத்தில். அதனாலே பூமியை தாங்கிக் கொண்டு, பூமியை என்றால் மக்களை தாங்கிக் கொண்டிருப்பவன், மக்களை தாங்கிக் கொண்டிருப்பவன் என்றால் மக்களுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பவன். மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே தன்னுடைய மனத்திலே எண்ணுவோன். மக்கள் நலம் மக்கள் நலம் என்று தன்னுடைய மனத்திலே அப்படிப்பட்ட அரசன் நன்றாக வாழவர். வாழ்க அந்தனர் வானவர் ஆணின வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்கு, வேந்தனும் ஓங்கு கோன்முறை அரசு செய்ய என்கின்ற அந்த மரபிலே இந்த ஆசிரியரும் அரசனை வாழ்த்துகிறார். எப்படி வாழ்த்துகிறார் தெரியுமா? வாழ்க தரணிதனை தாங்கும் மனுநீதி மன்னர். தரணி என்கின்ற பூமியை தாங்குகின்ற மனுநீதியோடு ஆட்சி செய்கின்ற மன்னன் வாழ்கிறார். பூமியை தாங்கி மனுநீதி தவறாமல், நீதினா மனுநீதி தான். மனுன்னா யாரு தெரியுமா? சூரிய பகவானுடைய புத்திரன் நேர்மனு. அவன் முதலாக வந்தது இந்த சூரிய வம்சம் அரச வம்சம் மனு. அது வந்து நம்ம வாலி சொல்றான் ராமனு கிட்ட. சூரியமுத்த அரசன் அல்லவா ராமன். கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம், கோவியல் தர்மம் மனுநீதியினுடைய தர்மம் உங்களுக்கு மிக உரிமை, எல்லாருக்கும் பொது உங்களுக்கு சிறப்பு, உங்க பாட்டம் எழுதினது மனு சாஸ்திரம்.
ராமனை சொல்ற
உங்க பாட்டை எழுதி வச்சதுரா மனு சாஸ்திரம். நீ இப்ப அந்த மனு சாஸ்திரத்தில் இருக்கிற தர்மத்தை மீறி விட்டாய், கெடுத்து விட்டாய். கோவியல் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவிய தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமையன்றோ. உங்க பாட்டம் தேடி வச்ச சொத்து உனக்கு உரிமை உடமைன்னு சொல்றீ இல்ல, அவன் எழுதி வச்ச நியாயம் உனக்கு சொந்தம் இல்லையா? என்ன கேள்வி! உங்க பாட்டம் தேடி வச்ச சொத்து உனக்கு சொந்தம்னா அவன் எழுதி வச்ச நியாயம் உனக்கு சொந்தம் இல்லையா? சொத்து மாத்திரம் சொந்தம், நியாயம் சொந்தம் இல்ல, அவன் சொல்லி வச்ச முறை சொந்தம் இல்ல. கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவிய தெழுத ஒன்னா, ஓவிய தெழுத ஒன்னா உருவத்தாய் உடமை என்றோ. உனக்கு ரொம்ப சொந்தம் ஆவியை. இப்ப உனக்கு புத்தி இப்படி கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ப நான் சொல்றேன், யார் சொல்றா? யார் சொல்றா? இப்ப நான் சொல்லல, பாலி. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்வின் வந்த தேவியை பிரிந்த பின்னே திகைத்தனை போலும் செய்கை. மனைவி புரிஞ்ச ஒரு பாடம் உனக்கு புத்தி மாறி போச்சுறாங்க. எப்படி நல்ல சுரணையான கேள்வி. ஆவியை சனகம் பெற்ற அன்னத்தை அமிழ்வின் வந்த தேவியை பிரிந்த பின்னே திகைத்தனை போலும் என்பது கம்பராமாயணம். ஆகையினாலே இப்படி அரசன் தர்மம் என்று சொன்னால் மனு தர்மம் தான். மனு தர்மம் மனுநீதி, மனுநீதி சோழன்னே ஒருவனுக்கு தான். ஆகையினாலே அப்படி மனு தர்மத்தை தவறாமல் மனு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி, மனு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி நீதியோடு ஆட்சி பண்ணுகின்ற மன்னன் வாழ்க. மன்னன் வாழ்ந்தால் மக்கள் வாழ்வார்கள், மன்னன் வாழ்ந்தால் மக்கள் வாழ்வார்கள். அதனாலே வாழ்க தரணிதனை தாங்கும் மனு நீதி மன்னர், வீழ்க புனல் மண்மகிழமிக்கு. அதற்கு மேலே புனலானது வீழ்க, வீழ்க தன் புனல் எல்லாம் அந்த பாட்டினுடைய காப்பி, தேவாரத்தினுடைய காப்பி. வீழ்க தன் புனல், மழையானது தவறாது பெய்வதாக, வான்முயில் வளாது பெய்யட்டும், வான்முயில் வளாது, வளாதுன்னா தவறாது பெய்வதாக, அதனால எந்த தவறும் வராமல் பெய்வதாக. அப்படி இப்ப நல்லா புரியுதா? என்ன மழை அதிகமாக பெய்தால் கெட்டு போகும் அல்லவா, பெய்யாமல் போனாலும் கெட்டு போகும் அல்லவா, அந்த வளாது தவறாது வழுவாது பெய்வதாக, அதனாலே கெடுதல் வராமல் பெய்வதாக, பெய்வதாக கெடுதல் வராமல் பெய்வதாக. அதனாலே வீழ்க புனல் மண் மகிழமிக்கு, அதனால மக்கள் மகிழும்படியாக, மண் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் மகிழும்படியாக மழை பெய்வதாக. உதவியது ஏதேன் உதவியது ஏதும் பெரியோர்க்கு ஊட்டி பின்னும் விதிவினையார் வாழ்க நிலம் மீது. இந்த வாழ்த்து எப்படி என்று கேட்டால், இதை யாரை வாழ்த்துகிறார் என்று கேட்டால், தம்மால் இயன்ற வரையிலும் பெரியோர்களுக்கு, பெரியோர் என்றால் சிவனடியார்களுக்கு. முதலிலே திருவமுது செய்வித்து, சிவனடியார்களுக்கு திருவமுது ஊட்டி,
திருவமுது ஊட்டி, ஊட்டிதான்
அவர்களுக்கு உபசாரம் முக்கியம், உணவு ரெண்டாவது. உபசாரம் முக்கியம், உணவு ரெண்டாவது. உபசாரம் இல்லாமல் உணவு எவ்வளவு உயர்ந்த உணவா இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை.
அந்த ஊட்டிங்கிறதுல உபசாரம் இருக்குது. உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். உணவு போடுவது பெருசல்ல. ஒருத்தருக்கு சாப்பாடு போடனா எவ்வளவு ஆகி போகுது, சக்தி உள்ளவன் போடுறான்னு வச்சுக்க. ஆனால் அது உபசாரம் இல்லாமல் உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி உப்பில்லா குளிட்டாலும் உண்பதே அமிர்தமாக. முப்பழம் உடுபாலன்னம் முகம் கடுத்து இடுவாராயில் கப்பிய வசியினோடு கடும் வசியாகும் தானே என்பது விவேக சிந்தாமணி. அதனாலே அப்படி அடியார்களுக்கு திருமுதி செய்வதை ஊட்டுதல் தான் சொல்வார். யாரு? சேக்கிழார். அப்படி அடியார்களுக்கு திருமுதை ஊட்டி அதன் பிறகு உண்ணுகின்ற திருவருளை உடையவர்கள் அடியார்களுக்கு உணவு ஊட்டி அதன் பிறகு உண்ணுதல். மாகேஸ்வர பூசை முதலிய இதெல்லாம் மாகேஸ்வர பூசர்கள் பண்றவங்க என்ன பண்ணணும், எல்லாரும் அரியவர்கள் சாப்பிட்ட பிறகு கடைசியா மாகேஸ்வர பூசை பண்றவங்க சாப்பிடணும். அதான் முறைய. அப்படித்தான் இப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அடியார்கள் உண்ட பிறகு சாப்பிடுவோம். அப்படித்தான் நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. உதவியது ஏதும், ஏதும்னா தம்மால் இயன்றது ஏதும் பெரியோருக்கு ஊட்டி பின் உண்ணும் விதிவினையார் வாழ்க நிலமீது. அப்படி செயலை உடையவர், வினையார் என்றால் செயலை உடையவர், விதிவினையார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பாக்கியம் உடையவர்கள். விதி என்றால் அங்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உடையவர்கள். எப்படிப்பட்ட பாக்கியம்? அடியார்களுக்கு முன்னே ஊட்டி பின்னே உண்ணுகின்ற பாக்கியம், அது விதின்னு. அது விதி இல்லையானால் அந்த செயலுக்கு அவன் வரமாட்டான். அப்படிப்பட்ட திருவருளாகிய பாக்கியத்தை உடையவர்கள் நிலத்தின் மீது வாழ்க, இந்த பூமியிலே நன்றாக வாழ்வார்களாக. இதுல வச்சு என்ன சொல்றாரு, அந்த திருவமுது ஊட்டுதல அவ்வளவு உயர்வா சொல்றார். திருவமுது ஊட்டுபவர்கள் வாழ்க, திருவமுது ஊட்டுபவர்கள் வாழ்க, அடியாருக்கு திருவமுது ஊட்டி பிறகு உண்ணுபவர்கள் வாழ்க என்று சொன்னால் அப்ப இவர்களுக்கு தனியே ஒரு வாழ்த்து வாழ்த்துகிறார் என்றால் அப்ப திருவமுது ஊட்டுபவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். அந்த முறையில சொல்ற மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூட அண்ணலார் அடியார் தமிழ் அவசியம். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, வரையாதே உச்சிதனில் வந்தவரை ஊட்டும் புறையோர் தலைக புகழ் புக்கு. இந்த உச்சி வேலைன்னு இருக்குது பாருங்க, உச்சி வேலைனா மத்தியான வேலை 12 மணி 1 மணி. எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த உச்சி வேலையில பசி வந்துடும். ஆனா உச்சி வேலை தான் சாப்பிடுற வேலையே. இவன் காலையில் எந்திரிச்சோம்னா சாப்பிட்றான், அப்புறம் சாப்பிட்றான், அப்புறம் சாப்பிட்றான், அப்புறம் சாப்பிட்றான், அப்புறம் சாப்பிட்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால சாப்பாடுங்கிறது எப்ப? மத்தியானம் தான். மத்தியானம் தான் காலையில வழிபாடு, மத்தியானத்துல சாப்பாடு, காலையில வழிபாடு, மத்தியானம் சாப்பாடு. வழிபாடு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? சாப்பிட்டு தான் அவனும் சாப்பிட தேவை. வழிபாடு இல்லைன்னா அப்புறம் என்ன வேலை? சாப்பாட்டு வேலை தான். இப்ப நம்ம காலையில எந்திரிச்ச உடனே எதுல ஞாபகம் வருது? பூசையில ஞாபகம். என்ன காரணம்? அதுல போய் நம்ம சோறு மாட்ட மாட்டிக்கிட்டோம், சோறு மாட்ட மாட்டிக்கிட்டோம். ஒரு சாமியா இருந்தாரு, திருப்பதி சாமி இல்ல, ஒரு சாமியாரு குட்டையா இருந்தாரு. ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி குட்டையா, நீங்க கூட பாத்துருக்கலாம், கொஞ்சம் அப்படி இப்படி ஆளு. அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணாரு, நாங்க அப்ப வந்து பசனை பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், இப்படி சுத்தி வந்து பசனை பண்ணி திருப்பதி சாமி இடத்துல போய் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் புறப்படுவோம். மாசம் ஒரு நாள் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி வச்சுக்கிட்டு இருந்த போது அந்த சாமியார் சொன்னாரு, அப்ப தீச்சை வாங்கி எல்லாம் பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சடுதி பக்கம், அப்ப சொன்னாரு, இப்படியும் உங்களை அந்த ராமராஜர் மாட்டி வச்சுட்டாரு அப்படின்னு. ராமராஜர் இப்படியும் உங்களை மாட்டி வச்சுட்டாரு. அதனால இப்ப சோறு மாட்டை நாம சிக்கி கொண்டோம், சோறு மாட்டை சிக்கி அவனுடைய அருள் வலையிலே நாம் பட்டு கொண்டோம், அன்பு வலையில அவன் பட்டு கொண்டால் பட வேணும். அருள் வலையிலே நாம் பட்டு கொண்டோம் அப்படித்தானே. அவன் அன்பு வலையில, நம்முடைய அன்பு வலையில அவன் படவன், பத்தி வலையில் படுவோன். பத்தி வலையில் நமக்கிட்டையும் ஒரு வலை இருக்குது, அவனுக்கிட்டையும் ஒரு வலை இருக்குது. அவன் அருள் வலையை வீசி பிடிக்கிறான், நான் பத்தி வலையை வீசி அவனை பிடிக்கிறோம். அதனால் மாணிக்கவாசகர் பிடிச்சு விட்டார். மாணிக்கவாசகர் அதனால என்ன சொன்னார், பிடித்த பத்துன்னே பாடி விட்டார். பத்து பத்து பிடித்த பத்து சிவபெருமானே பிடித்தவர். இது மாதிரி எங்க எந்த நூல்லையும் கிடையாது, யாரும் சொல்ல கிடையாது. பிடித்தவர் என்ன பத்து இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கெழுந்தருடுவது இனி விம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். இது மாதிரி யாராவது சொல்லி இருக்கிறார்கள், சொல்ல முடியுமா? பிடித்தேன், எங்கே நீ போக முடியும்? அந்த வாக்கியத்தை அப்படி சொல்லக்கூடாதுன்னு எங்கெழுந்து அருளுவது அதான் திருவாசம். அந்த 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 தன்மை குறையாமல், அந்த தன்மை சுவாமியிடத்தில் எப்படி வாசகம் சொல்ல போறோமோ அப்படி. இப்ப மருதையை சொல்றோம்னு மருத பிடிச்சு விட்டே நீ எங்க போக முடியும்னு கேட்கலாம், அது வந்து தர குறைவான வார்த்தை கேட்கலாம். சுவாமி சொல்லும் போது எப்படி சொல்றது? எங்கெழுந்து அருள்வது. ஆகையினாலே இப்படி வந்து உச்சி வேலை என்பது மிக்க பசியை தருகின்ற வேலை. அப்படி உச்சி வேலையிலே வந்து யாராவது வந்து விட்டால் அவர்களுக்கு கட்டாயம் உணவு போடணும். உச்சி வேலையில வந்து விட்டார், காலை மலமுடு கடும்பகல் பசி. இதுல சொல்லுது, இது யார் சொல்றா? யார் சொல்றா? அதான் திருவாசகம் போற்றி திருவகம். என்ன இப்படி தடுமாறு? காலை மலமுடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை படைத்து போற்றி திருவகம் வழங்குதா? ஆகையினாலே இப்படி உச்சி வேலையிலே பசி உச்சிக்கு வந்துடும். பசி எங்க வரும்? உச்சிக்கு வரும். யாருக்குமே பசி உள்ள வேலை. அதனால அந்த வேலையில யார் வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் ஊட்ட வேணும், உணவு தர வேணும். அப்படிப்பட்டவர்களை பொறையுடையோருங்கிறார். பொறையனா இரக்கம் உள்ளவர். பொறை என்றால் இறக்க, மனசுல கொஞ்சமாவது பொறை இருக்குதா உனக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனசுல பொறை இருந்தா இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க என்று சொல்லுவார். இந்த பொறைங்கிறது இரக்கம், இரக்க குணம். அதை சொல்றாரு, வரையாதே உச்சிதனில் வந்தவரை ஊட்டும் பொறையோர் தழக புகழ் புக்கு. அதனாலே அவர்கள் தழக அவர்கள் புகழ் உண்டாவதாக என்று அவர்களை வாழ்த்துகிறார். அதற்கு மேலே வாழ்த்து யாருக்கு வருதுன்னு கேட்டா, சிவபெருமானை எண்ணி சிவகைங்கரியமே உயர்ந்தது என்று எண்ணி சிவனுக்கும் சிவாலயத்துக்கும் சிவனடியாருக்கும் செய்கின்ற பணியை உடையவர்கள், அதற்கு மேல சிவாலயத்துக்கு வேண்டிய பணியை கட்டிட முதலான நந்தவனம் மற்ற கோயிலுக்கு வேண்டிய திருப்பணிகளை செய்கின்றவர்களுக்கு ஒரு சிறப்பு. அதனால கோயில் நன்றாக இருக்க வேணும், கோயில் பணிகள் நன்றாக நடக்க வேணும். இப்படிப்பட்ட பணி செய்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் வேண்டிய போது அந்த பணிக்காக, அந்த திருப்பணிக்காக பொருள் கொடுக்கின்றவர்கள், அன்போடு கொடுக்கின்றவர்கள் வீடு பெறுவதாக அப்படின்னு வாழ்த்துறாங்க. திருப்பணி செய்பவர்களுக்கு பொருள் கொடுக்கின்றவர்கள் வீடு பெறுவார்கள். திருப்பணி செய்கின்றவர்கள், கோயில் திருப்பணி செய்கின்றவர்கள் அவர்களுக்கு அன்போடு பொருள் கொடுத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த திருப்பணியை செய்ய வைக்கிறார்கள். வாரு அப்படிப்பட்ட பொருள் கொடுக்கின்ற அன்பர்கள் வீட்டை பெறுவார்களாக, மோட்ச வீட்டை பெறுவார்களாக. திருப்பணி செய்வார்க்கும் சிவனை உண்ணி செம்பொன் விருப்புடன் ஈவார் பெருக வீடு. தர்மம் சிவதர்மங்கள் உயர்ந்தது. அந்த சிவதர்மங்களிலே சிவாலய திருப்பணி, சிவாலய திருப்பணி வந்து சிவாலயம் மடங்கள் சிவ சம்பந்தமான காரியங்கள் செய்யறது அத்தனையும் திருப்பணின்னு இருக்கு. அப்படிப்பட்ட திருப்பணி செய்பவர்களுக்கு பொருள் கொடுக்கின்ற அன்பர்கள் வீடு பெறுவார்களாக, வீடுன்னா மோட்ச வீட்டை பெறுவார்களாக. உய்வார் உதவு நிதி வாங்கி திருப்பணியை செய்வார் பெருக சிவம். அதனாலே அந்த திருப்பணியை செய்கின்றவர்கள் மற்றவர்களும் நற்கதியை அடைய வேணும் என்று எண்ணி தானே அதை முடிக்க வல்லவர்களாயிருந்து கூட, தானே அதை முடிக்க வல்லவர்களாயிருந்து கூட, பொருள் உடையவர்களாயிருந்து கூட மற்றவரிடத்திலே பொருள்களை பெற்று திருப்பணி செய்கிறார். அதுதான் சிறப்பு. பலருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கட்டும், பலருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்கட்டும், அது பெரிய ஒரு புண்ணியம்ப்பா. சில பேரு அதெல்லாம் நான் ஒருத்தாண்டி நான் ஒரு காசு வாங்க மாட்டேன், நானே எல்லாம் செய்வேன். ஆமா, அப்படின்னா அது என்ன சோயனம், யாருக்கும் நான் அதுல பங்கு விட மாட்டேன், ஒருத்தருட்டையும் நான் ஒரு காசு கேட்கறது இல்லையே என்று அது ஒரு பெருமையா பேசிக்குவா. அதுவே அவனுக்கு பலன் தராமல் போய்விடும். அதுவே அவனுக்கு பலன் தரா, தன்கிட்ட செல்வம் இருக்குதோ அதுக்கு சாமர்த்தி இருக்கிறது என்பதை அப்படி காமித்து காண்பித்துக் கொள்கிறான். அதனாலே தன்னாலே எல்லாமே முடியும் என்றாலும் கூட பலருக்கும் இந்த புண்ணியத்திலே சிவபுண்ணியத்திலே பங்கு கிடைக்க வேணும் என்று எண்ணி அவர்கள் எவ்வளவு தந்தாலும் அவர்களையே இதில் ஈடுபடுத்துவது, இந்த புண்ணியத்தில் ஈடுபடுத்துவது பெரிய புண்ணியம். புண்ணியத்தை பிறருக்கு கொடுப்பது புண்ணியம், புண்ணியத்தில் ஈடுபடுத்துவது புண்ணியம். இப்ப நீங்க சைவ சபரியின் நடக்குது வாங்க கேளுங்கன்னு சொல்றது புண்ணியம், தனக்கு கிடைக்கிற புண்ணியத்தை இன்னொருவர் கொடுப்பது அது பெரிய புண்ணியம். இப்ப கர்ணன் தான் செய்த புண்ணியத்தை எல்லாம் கிருஷ்ணன்கிட்ட தானம் பண்ணிட்டான்ல, புண்ணியத்தை ஓவியலாது யாஞ்சை புண்ணியம் அனைத்தும் உதவி நேன் கொள்க அப்படின்னு சொல்லிட்டான்ல. அது போல பலருக்கும் இந்த புண்ணியம் கிடைக்க வேணும் என்று என்ன வேணும், அது பெரிய புண்ணியம். அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் அதனால மற்றவரிடத்தில் பொருளை பெற்று அந்த பொருள் மூலமாக திருப்பணியை செய்கின்றவர்கள் சிவத்தை பெறுவார்களாக, சிவத்தை பெறுவார்களாக. உய்வார் உதவு நிதி வாங்கி திருப்பணியை செய்வார் பெறுக சிவம் என்று வாழ்த்தை வந்து இந்த அளவிலே இதை நிறைவு பண்ணுகிறார். வாழ்த்து பகுதியை இந்த அளவிலே நிறைவு பண்ணுகிறார்.
அதற்கு மேலே நூற்பெயரும் வலியும் முதலிய பொருளும். இந்த நூலுக்கு பேர் என்னவென்று கேட்டால் சைவ சமய நெறின்னு பேர். சைவ சமய நெறி,
ஒரு சமயம் என்று சொன்னால் அந்த சமயத்துக்கு கொள்கைகள் இருக்க வேணும். ஒரு கட்சி என்று சொன்னால் அந்த கட்சிக்கு கொள்கைகள் இருக்கும். கொள்கை இல்லாதது கட்சி அல்ல. அதுபோல சமயம் என்று சொன்னால் அந்த சமயத்துக்கு உண்டான விதிமுறைகள் கொள்கைகள். சைவ சமயம் என்னவா இருக்க வேணும், திருநீறு இருக்க வேணும், உருத்தராட்சம் இருக்க வேணும், சிவதீக்க சிவபூஷை இருக்க வேணும், சிவபுராண கேள்வி இருக்க வேணும், சிவபுரா சிவபூஷை எப்படி செய்ய வேணும் என்கின்ற முறைகளை தெரிந்து கொள்ள வேணும். சைவ சமயமாய் இருப்பவன் எப்படி நடந்து கொள்ள வேணும், உலகியலிலே எப்படி நடந்து கொள்ள வேணும், அருளியலிலே எப்படி நடந்து கொள்ள வேணும் என்றெல்லாம் அந்த சைவ சமயனுடைய மரபுகளை நன்றாக தெரிந்து கொள்ளும். சைவ சமயத்தினுடைய மரபுகளை, கொள்கைகளை, முறைகளை, முறைகளை தெரிந்து கொள்ளும். தீட்சையை வாங்கினால் மாத்திரம் சைவ சமயன் ஆகிட முடியாது. கொள்கை தெரியாது, கொள்கை தெரியாது, கொள்கை தெரியாத ஒரு வேட்டியை கரை போட்ட வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கோ, அவருக்கு அதனால பிரயோசனம் இருக்காது. அவனுக்கு அந்த கட்சியிலே உண்டான ஒரு சலுகைகள் மற்றதெல்லாம் பெற்றுக்கொள்ள தெரியாம போய்விடும். முறைகளை தெரிஞ்சிருந்தா தான் எப்படி வேலை செஞ்சா பணம் கிடைக்கும், எப்படி வேலை செஞ்சா இந்த காரியம் முடியும் என்றெல்லாம் அந்த கொள்கைகளை தெரிந்து, கொள்கைகளை தெரிந்து விட்டாதான் அதெல்லாம் செய்ய முடியும். முறைகள், கொள்கைகள், அப்படிப்பட்ட முறைகளையும் கொள்கைகளையும் சொல்லுவதுதான் இந்த நூல். யாருக்கு, சைவ சமயிகளுக்கு. ஆகையினால சைவ சமயிகள் அவசியமாக கேட்க வேண்டிய நூல் இந்த நூல், சைவ சமய நெறி. எங்க இருந்து இதை நான் சொல்றேன் தெரியுமா, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் சொல்லவில்லை, எனக்கு என்ன தெரியும், சைவாகமத்து ஆய்ந்து சொல்றேனார். சைவாகமத்துல இருக்கிறத நன்றாக ஆராய்ச்சி பண்ணி சொல்றேனார். சைவாகமத்துல இருக்கிற சொல்லப்பட்ட கொள்கைகளை சொல்றேனார் ஆய்ந்து. சைவ நெறி சைவாகமத்து ஆய்ந்து கொய்துரைப்பாம் வாஞ்சையுளம் கொண்டு. அதனால இரக்க குணத்தினாலே எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சைனா இரக்க குணம், இரக்க குணத்தினாலே அங்க சைவாகமத்துல சொல்லப்பட்ட பொருள்களை எடுத்து சொல்லுகிறேன். அது கொய்துங்கிறார், கொய்துங்கிறது எடுத்து, பூவை கொய்து, பூவை கொய்வு, பூக்கொய்து, பூக்கொய்வு தானே வரும், பூ பறித்தல், பூ கொய்தல். அது மாதிரி சைவ ஆகமத்தில் சொல்லப்பட்ட முறைகளை சைவ ஆகமத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு என்னுடைய இஷ்டத்துக்கு சொல்லவில்லை. சைவ சமய நெறி எனவே தான் முதலிய பொருளும் நூற்பெயரும் பெறப்பட்டன. ஆகமம் என்னும் மொழியில்
ஆவென்பது ஞானமும் கவ்வென்பது மோட்சமும் மோட்சமும் மவ்வென்பது மலமும்
ஆகமும் சொல்றாரு அல்லவா. அந்த ஆகமத்துக்கு அர்த்தம் எழுதுறார் கீழே ஆறுமுக நாவலர்.
ஆ என்பது ஞானமும் கவ்வென்பது மோட்சமும் மவ்வென்பது மலநாசமுமா. ஆகவே ஆன்மாக்களுக்கு மலத்தை நாசம் பண்ணி ஞானத்தை உதிப்பித்து மோட்சத்தை கொடுக்கையால் ஆகமம் என பெயராயிற்று என்று உணர்க.
ஆகம என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் எப்படி சொல்றாரு?
ஆன்மாக்களுக்கு மலத்தை நாசம் பண்ணி, மலத்தை நாசம் பண்ணி ஞானத்தை உண்டு பண்ணி, ஞானத்தை உண்டு பண்ணி மோட்சத்தை கொடுக்கையால்
அதற்கு ஆகமம் என்று பெயர். அதற்கு மேல அவையடக்கம்.
தேசிகன் நோக்கால் திமிரம் தீரும் உயிர்க்கு இந்நூலின் ஆசருஞ்சொல் ஆய்ந்தவர் நோக்கால்.
தேசிகனுடைய நோக்கம் இருக்குது பாருங்கோ, நோக்கம்னா பார்வை. எல்லாருடைய பார்வையும் பார்வையாகாது. பொல்லாதவனுடைய பார்வை கெடுதலை தரும், நல்லவனுடைய பார்வை நன்மையை தரும். அப்படித்தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதனால ஆசாரியன் பார்வை மிகச்சிறப்பு, ஞானாசிரியனுடைய பார்வை மிகச்சிறப்பு. பார்வையினாலேயே நன்மையை செய்வது, பார்வையினாலேயே நன்மையை செய்வது. அப்படி ஆச்சாரியன் அமையணும். அந்த ஆச்சாரியன் பார்வையில அந்த குறிப்பு இருக்கணும், பார்வையில அந்த குறிப்பு இருக்கணும். ஆகவே அப்படி அந்த பார்வையினால என்ன தீரும் என்று கேட்டால் திமிரம் தீரும். திமிரம், திமிரம், திமிரம் என்ன? இருள். இருள் திமிரம்னா இருள் தனியா சொன்ன. திமிரம் என்றால் இருள், இருள்னா அனோமலம். தேசிகன் நோக்கால் திமிரம் தீரும் உயிர்க்கு, உயிர்க்கு தேசிகனுடைய நோக்கினாலே இருளாகி ஆடவமலம் போகும். இந்நூலின் ஆசரும் சொல் ஆய்ந்தவர் நோக்கால், இந்த நூலே ஆய்ந்தவர்கள், இந்த நூலை ஆய்ந்தவர்கள் பெரியோர்கள் அவருடைய நோக்கினாலே இதுல இருக்கிற குற்றம் போய்விடும். இது ஒரு வகையான அவையடக்கம். இந்த நூலை ஆய்ந்தவர்கள் யாரு? ஆய்வா? யார் ஆய்வா? எல்லாருமே ஆய்வா. தக்க பெரியோர்கள் ஆய்வா? தக்க பெரியோர்கள் ஆயும் போது அவருடைய நோக்கினாலேயே இந்த நூலில் இருக்கிற குற்றங்கள் போய்விடும். இது ஒரு பெரிய கட்டிகாரத்தனமான அவையடக்கம். இது ஒரு பெரிய சமர்த்தான அவையடக்கம். இது ஒரு பெரிய சமர்த்த.
இந்த நூலை ஆய்வோர்கள் யார் ஆய்வா?
பெரியோர்கள் ஆய்வா.
இந்த நூலினுடைய அருமையை தெரிந்த பெரியோர்கள், உயர்ந்தோர்கள், சார்ந்தோர்கள் தான் ஆய்வார்கள்.
அவர்கள் ஆய புகும்போது இந்த நூலை பார்ப்பார்கள். அவர் பார்வையினாலேயே இதுல இருக்கிற குற்றம் போய்விடும்.
இது ஒரு பெரிய சமர்த்தான அவையடக்கம். சிவஞானபோதத்தில் அப்படித்தான் அவையடக்கம் சொன்னாரு. சிவஞானபோதத்தில் அவையடக்கம், சிவஞானபோதத்தில் அவையடக்கம். அது எப்படி அவையடக்கம்னா, தம்மை உணர்ந்தவர்கள் தலைவனை உணர்வார்கள். தம்மை உணர்ந்தவர்கள் தலைவனை உணர்வார். தலைவரை உணர்ந்தவர்களுக்கு யான் அடிமை. தம்மை உணர்ந்தவர்கள் தலைவனை உணர்வார்கள், தலைவனை உணர்ந்தவர்கள் பெரியோர்கள்,
அவர்களுக்கு நான் அடிமை. இதற்கு ஒன்றும் சந்தேகம் இல்லையே, சந்தேகம்.
அவர்களுக்கு நான் உடைமை, அவர்களுடைய உடைமை, அவர்கள் உடமையா அவர்கள் குற்றம் சொல்ல மாட்டார்கள். எவனாவது தன்னுடைய ஊர்ல மோசமான பொருள் சொல்லுவானா? ஒரு மாடு வச்சிருப்பான், நல்லா வேலைக்கு போகாது, வந்து கேக்குறேன் சொல்லுவாரு. உண்டா ரொம்ப தன்னுடைய ஊர்ல குறையா சொல்ல மாட்டான். தன்னுடைய குறைய பொருளை யாரும் குறை. அது போல எம்மை உடமை எமைகளா, அவர்களுக்கு நான் உடமை, அவர்களுடமை அவர்கள் எகழ மாட்டார்
அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன சொல்றாரு? இவா
தம்மை உணராதவர்கள், தம்மை உணராத தலைவனையும் உணரமாட்டார்கள், தலைவனையும் உணரமாட்டார். தலைவனை உணராதவர்களுக்கு வந்து அறிவு சரியா இருக்காது, அறிவு சரியா இருக்காது. அறிவு சரியில்லாதவர்கள் இகழ்ந்தாலும் நான் பொருளாக கொள்ள மாட்டேன். ரொம்ப அவையடக்கம் சொல்றது தம்மை உணராதவன் தலைவனை உணரமாட்டான், தலைவனை உணராதவன் அறிவில்லாதவன். அவன் இழந்தாலும் அதை நான் ஒரு பொருளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் இழந்தான் புகழ்ந்தான் சிவஞானத்தில் எனக்கு தம்மை தம்மை உணர்ந்து தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர் தமையுடைய தன்னுணர்வை எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணரார் உடங்கு என்று தம்மில் புணராமை கேளாம் புறம். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமைகளார். யாராவது தம் பிள்ளைய கட்டவில்லைன்னு சொல்லுவாங்க. எந்த தாயாவது என் பய பொல்லாத பய அப்படின்னு சொல்ல மாட்டான். பொல்லாதவனா இருந்தா கூட அடுத்தவட்ட என்ன சொல்லுவேன், என் பய நல்ல பயன அந்த பயனோட சேர்ந்துதான் கட்டு போனேன், என் பய நல்ல பயன் அந்த பயலாலதான் கட்டு போன தங்கமான. தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் என்ன இகழ மாட்டார். தம்மை உணரார் உணரார் உடங்கு என்று தம்மில் அவர்களிடம் பிரச்சமயவாதிகள் உணரார் உணரார் உடங்கு என்று தம்மில் புணராமை கேளாம் புறன் என்று பேசுவார். அதுபோல இவர் என்ன பண்ணாரு, இது பெரியோர்கள் ஆய புகுந்தார்களே ஆனா அவர்கள் பார்வையினாலேயே இதுல இருக்கிற குற்றம் போய்விடும். நான் தப்பித்து வர அப்படிந்தா கூட பெரிய கிட்டிக்கார. அதற்கு மேலே வந்து நூல் வழங்க நிலனு நூற்பயணம் இது எப்படி என்ன இரவியன இந்நூல் இலங்குக இரவியன இந்நூல் இலங்குக சூரியனை போல இந்த நூல் பிரகாசிப்பதா சூரியனை போல இந்த நூல் பிரகாசிப்பதாக சூரியனை தெரியாதவன் யாராவது இருப்பானா இருப்பா இருப்பான் ரெண்டு கண்ணும் தெரியாதவன் இருப்பான் சூரியனை போல பிரகாசிப்பதாக இலங்குக எங்கெங்கும் இருமலன் தீர்ந்து ஆக்கும் உயிர்க்கு இன்பு. அதனால இந்த நூல் எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஆன்மாக்களுக்கு இருக்கின்ற இருளாகிய ஆணவ மலத்தை தீர்த்து உயிருக்கு இன்பத்தை ஆக்கும். இது நூற்பயன் இது நூற்பயன். இப்ப கந்த புராணத்தில் நூற்பயன் சொல்றார் அல்லவா, இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி. கந்த புராணத்தில் நூற்பயன் இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைந்த புற்றி சிவகதி அதனை சேர்வார் அந்தமில் அவுணர்தங்கள் அடல்கடம் முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே என்பது கந்த புராணத்தில் நூற்பயம். அதுபோல இந்த நூலை படிப்பவர்களுக்கு ஆணவமலமாகிய இருள் தீர்ந்து இன்பத்தை உண்டாக்கும் இந்த நூல் இது நூற்பயம் என்று இப்படி பாயிரம் முற்று பெற்றது. பாயிரம் என்பதிலே வந்து கடவுள் வாழ்த்திலிருந்து நூற்பயரிலிருந்து நூற்பயன் வரையிலும் கடவுள் வாழ்த்திலிருந்து அதற்கு மேலே வந்து நூற்பெயரும் நூற்பயனும் இவைகள் எல்லாம் சொல்லி இந்த பாயிரத்தை பூர்த்தி பண்ணுகிறார். இதுவரையிலும் 25 திருக்குறள்